நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திரு நௌஷாத் அலி அவர்களே.
ஐயா வணக்கம். வணக்கம்.
நீங்கள் தற்பொழுது அமீரகத்தில் இருக்கிறீர்கள். ரம்லான் நோன்பு நேற்று அல்லது நேற்று முன்தினம் முடிந்திருக்கிறது. இந்த நோன்பு குறித்து எமது நேயர்களுக்கு உங்களது வாழ்த்து செய்தியுடன் ஆரம்பிப்போம்.
நேயர்களுக்கு எனது இதயம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
நௌஷாத் அலி அவர்கள் ஒரு பாடகர், இப்படித்தான் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்களது சிறு வயதிலிருந்து இசைத்துறையில் ஒரு பிரபலத்தின் பின்னணியில் இருந்திருக்கிறீர்கள். அவர் பற்றி எமது நேயர்களுக்கு உங்கள் பார்வையை கூறுங்கள்.
எனது தந்தை நாகூர் அனிஃபா அவர்களுடைய மகனாக பிறந்தது எனக்கு பெரும்பாக்கியம். அவரை பற்றி குறிப்பிடுவதென்றால் நிறைய பேட்டிகளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட நீங்கள் என்ன விளைகிறீர்களோ அதை நான் கூற தயாராக இருக்கிறேன்.
அவரது இசை புலமையை விட பலரும் வியந்து பேசுவது அவருடைய மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தையும் பலரும் வியந்து பேசுவார்கள். உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் எப்படி வெளிப்பட்டது?
அவருடைய பல செய்கிகள் யாரையும் நோவடிக்க விரும்பாத அளவிற்கு எல்லாரையும் அனுசரித்துக் கொண்டு போகக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார் என்றே கூற வேண்டும். அவர் பயணித்து வந்த பாதையே விசித்திரமானது. காரணம், தந்தை பெரியார் அவர்களை கடவுள் இல்லை என்று கூறக்கூடிய கொள்கையை உடையவர்கள். தந்தை நாகூர் அனிஃபா அவர்களோ ஒன்றே கடவுள் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர். இருவரும் பயணித்த விதம் விந்தையானது. இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள், இருந்தாலும் அவர்களால் இயல்பாக இயங்க முடிந்தது. அதுபோலவே மரியாதைக்குரிய மதுரை ஆதீனம் அவர்கள் சமீபத்திலே மறைந்து விட்டார்கள். தந்தையின் கடைசி காலம் வரை மதுரை ஆதீனம் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். தந்தையுடைய பாடல்களை எல்லாம் கூட எல்லா மேடைகளிலும் பாடக்கூடிய வல்லமையும் பெற்றிருந்தார். அத்தனை தூரம் நாகூர் அனிஃபா, அதாவது எனது தந்தையின் பால் ஈர்க்கப்பட்டவராக இருந்தார். மத நல்லிணக்கத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக நான் பார்க்கிறேன்.
அண்மை காலத்திலே இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கொண்ட பொழுது உங்களது அப்பாவினுடைய ஒரு பேட்டி பிரபலமாக சமூக வலைத்தளங்களிலே ஒரு சுற்று சுட்டியது. அதிலே இளையராஜா அவர்கள் சினிமா துறைக்கு வர முதல் உங்களது அப்பா அனிஃபா அவர்கள் எப்படி கொடுத்தார் என்பதை கூறியிருந்தார். ஆனால் அந்த வாய்ப்பை அவரது மகனான உங்களுக்கு அவர் கொடுக்க மறந்து விட்டாரோ அல்லது மறுத்து விட்டாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. அது ஏன் உங்களை இசைத்துறையில் சிறு வயதில் அவர் ஈடுபடுத்தவில்லை என்று எமது நேயர்களுக்கு கூறுவீர்களா?
ஒன்றுமில்லை. அதாவது என்னுடைய தந்தை அவர்கள் என்னுடைய படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்னை அந்த பக்கம் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட இறைவன் நாட்டம் எதுவோ அதுவே நடக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு இயல்பாகவே நான் அந்த துறையிலே காலடி எடுத்து வைத்தேன். ஆண்டவன் உதவியில் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். தந்தையின் பாடல்கள் சொல்லப்போனால் கட்சி பாடல்கள், பல பாடல்கள் மறைக்கப்பட்டு வருகிறது என்றே நான் கருதுகிறேன். என்றால் அதற்கு பதிலாக மிமிக்ரை பாடகர்கள் அவரை போல பாட முயற்சித்து இந்த பாடல்களை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாகூர் அனிஃபாவின் பாடல்கள் என்று போட்டுவிட்டு தன்னுடைய குரலால் அந்த நாகூர் அனிஃபாவுடைய பாடல்களை பதிவு செய்கிறார்கள். இது காலப்போக்கில் இது உண்மையா அது உண்மையா என்பது போல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அதுபோல பலரும் நாகூர் அனிஃபாவுடைய வாரிசுகள் என்று சொல்லிக்கொண்டும் உழவி கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரே விஷயம் தான் கேட்கறது, ஏன்பா இதெல்லாம் உங்க அம்மாவை கேவலப்படுத்துன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்ட்டு பதறி அடிச்சு ஓடிடுவானுங்க. இருந்தாலும் கூட சரிதான், அவங்க பொழப்பு இதை வச்சு ஓடுது.
அதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தேன் ஐயா. உங்களது குடும்பத்தை பற்றி கூறுங்கள். ஏனென்றால் பலர் இப்பொழுது நாகூர் அனிஃபாவுடைய வாரிசு என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தேன். உங்களது குடும்பத்தை பற்றி எமது நேயர்களுக்கு அறிய தாருங்கள்.
நாகூர் அனிஃபா அவர்களுக்கு ஆறு குழந்தைகள், ஆறு பிள்ளைகள். நானும் எனது தம்பி நாசர் அலியும், அவன் பாடுவதில்லை, மற்ற பெண் பிள்ளைகள் நான்கு பேர், அவரவர்கள் அவரவர்கள் ஊரில் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். பாடக்கூடியவர்கள் தான், ஆனால் இந்த துறையில் வரவில்லை, அவ்வளவுதான்.
உங்களது கலைப்புலமையை நீங்கள் எப்படியெல்லாம் வெளிக்கொண்டு வருகிறீர்கள் ஐயா?
என்னுடைய தந்தையின் பாடல்களை பல பேர் விரும்பி கேட்கின்ற காரணத்தால் தந்தையின் பாடல்களையே பாடி 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 அதே தொடர்ச்சியாக்கி கொண்டேன். விரைவில் என்னுடைய சிடி தனிப்பாடல்களை விரைவிலேயே வெளியிட இருக்கிறேன். பிரார்த்திக்கவும்.
நீங்களும் உங்கள் தந்தையார் வழியில் இறை இசையை பாட விரும்புகிறீர்களா அல்லது பல பாடல்களையும் பாடுவீர்களா?
இல்லை, அதாவது இறை இசையை கட்டாயமாக தொடர்ச்சியாக பாடுவேன். எனக்கு சினிமாவிலும் கூட சில வாய்ப்புகள் வந்தன. அதுல எங்களுடைய மதத்திற்கு விரோதமாக சிலை வணக்கம் எங்களிடத்திலே கூடாது என்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே சாமியை வணங்குவது போலவும் கும்பிடுவது போலவும் உள்ள பாடல்கள் வரும் பொழுது அதை நான் மறுத்திருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, இயல்பா இஸ்லாமிய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த கொள்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது என்பதற்காக, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பொது மேடைகள்ல பொது போராட்டங்களில் கூட நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். என்ன மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் துயர் உறுகிறார்களோ அங்கே போராட்டம் நடக்கிறதோ அங்கே என்னுடைய பாடல்களும் பதிவு செய்திருக்கிறேன்.
சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் உங்களது கொள்கைக்கு விரோதமாக இருப்பதனால் அந்த பாடல்களை சினிமா துறையில் பாடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்படி கொள்கையிலே பிடிப்பாக இருப்பதனால் சந்தர்ப்பங்களை நழுவ விடுவதன் மூலம் உங்களது கலைத்துறையிலேயே உங்களுக்கு சந்தர்ப்பம் தராமலே விட்டு விடுவார்கள் இல்லையா, அந்த பயம் உங்களுக்கு இல்லையா?
இல்ல இல்ல இல்ல, காரணம் என்னுடைய தந்தை அவர்கள், அவரை நான் உதாரணமா கூட சொல்லலாம், ஆரம்ப காலகட்டத்திலே பாடிக்கொண்டிருந்த காலத்துல அவரோட வாய்ஸ், அவருடைய குரல் அருமையா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவரை சினிமா துறையில உள்ளவர்கள் அழைத்து, ஒரு மாசத்துக்கு உனக்கு 350 ரூபா சம்பளம், நீங்க எங்களுடைய நாங்க எங்க எல்லாம் பாடணும்னு சொல்றோமோ அதெல்லாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 350 ரூபா சம்பளம்ங்கிறது அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய சம்பளம். அன்னைக்குள்ள வேல்யூ அப்படி, இன்னைக்கு லட்சங்களுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடுச்சு. அப்ப அன்னைக்கு 350 ரூபாய்க்கு அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு அழகா வாழ்க்கையை ஓட்டி இருக்கலாம், ஆனா அவர் அதை விரும்பல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன கண்டிஷன் போட்டாங்க. ஹனிஃபான்னு, நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், நீங்க குமாருங்கிற பேர்ல பாடணும் அப்படின்ட்டாங்க. இவர் உடனே, எனக்கு இருக்கிற பேரை விட்டுவிட்டு நான் ஏன் இல்லாத பேர்ல பாடணும், நாகூர் ஹனிஃபான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியணும், அந்த அளவுக்கு தான் நான் பாடணும், அதை விட்டுட்டு குமாருங்கிற பேர்ல பாடி அது எனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. குமாருங்கிற பேர்ல கோடி பாடல் பாடுவதை விட நாகூர் ஹனிஃபாங்கிற பேர்ல 4 பாடல் பாடினா போதும் என்று வந்துட்டார். கொள்கைகள்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு புறம் மறுக்கப்பட்டாலும் இன்னொரு புறம் திறக்கப்படும், அதான் உண்மை.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இஸ்லாமிய பாடகர் EM ஹனிஃபா நௌஷாத் அலி அவர்கள்.
இன்னொரு புறம் திறக்கப்படும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் நாகூர் ஹனிஃபா அவர்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட்ட ஒரு கதவை அவர் மூடிவிட்டார் என்று அறிகிறேன். ஹிந்தி திரைப்படங்களில் பாடல்கள் பாடுவதற்கான சந்தர்ப்பம் வந்த பொழுது அந்த அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிகிறேன். அது பற்றி சற்று விரிவாக கூறுங்கள்.
ஒரு முறை சண்முகானந்த ஹால், பம்பாய், இப்பதான மும்பை, சண்முகானந்த ஹால்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தமிழர்கள் தான் அப்பா அழைச்சிருக்காங்க. அப்ப தமிழ் பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய குரூப்பு, ஒரு ஹிந்தி பாட்டு பாடுங்க, ஹிந்தி பாட்டு பாடுங்கன்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஒரு 4-5 பாடல்களுக்கு பிறகு பாடுறேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே வர்றாங்க. கடைசியில இந்த பாடல் நீங்க கட்டாயம் பாடணும் அப்படின்னு எல்லாம் ஆர்வமா நிற்கும் பொழுது, சரி உங்களுக்காக பாய்து பாவரா என்ற படத்திலே முகமது ரஃபி அவர்கள் பாடிய ஏ துனியா கேர குவாலே என்ற பாடலை இப்பொழுது பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கை தட்டுனா பிளந்துருச்சு, அவ்வளவு தூரம் கை தட்டுறாங்க. ஹிந்தி பாட்டு பாடுறேன்னு ரொம்ப சந்தோஷம். அதுல இந்த பாட்டு ரொம்ப கடினமான பாடல். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம், ஹார்மோனிய வாசிச்சுக்கிட்டு இருந்த கலைஞர்கிட்ட, என்னப்பா அடுத்த பாடல் 4 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 4 கட்டுன்னு ஹை பிச்சுல 4 கட்ட, அது வந்து வேற பாடல். ஆனா பாட போற ஹிந்தி பாடல் வெறும் 2 கட்டைதான், 2 கட்டையில பாடினாலே திணறி போய் விழுந்துருவான் பாடக, அந்த அளவுக்கு அது கடினமான பாடல். அந்த ஏற்கனவே அந்த ஹார்மோனிஸ்ட் ஐயா வந்து 4 தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைய காமிச்ச உடனே அவன் 4 சுதி கொடுத்துட்டான். 4 சுதியில கொடுத்தா பாடவே முடியாது. இவர் 4ல எடுத்துட்டாரு பகவான் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச உடனே ஆஹா, ஹார்மோனிஸ்டுக்கு வேர்த்திருச்சு, ஐயோ நம்ம நினைச்சது வேற, அவர் வேற பாட்டுல சொல்லி இருந்தாரு, இப்ப இதை எடுத்துட்டாரு, இது 2ல பாடுறதே கஷ்டம், நம்ம 4ல கொடுத்துட்டோம், அவர் 4லையும் எடுத்துட்டாரே, எடுத்து போயிட்டு இருக்கு, தொகைற முடிஞ்சு பல்லவி முடிஞ்சு, ஐயோ மாட்டிக்கிறவாரு சங்கடப்பட்டுமே பிரச்சனை ஆயிடுமே நினைச்சு அவர் சரணத்தையும் அழகா பாடி முடிச்சிட்டாரு. கடைசியா முடிக்கக்கூடிய ஒரு ஒரு அது ஹை பிச்லயும் உச்சம், அது தொடவே முடியாத அளவுக்கு அதையும் அழகா பாடி முடிச்சிட்டார். திடீர்னு ஒரு அம்மா வந்து இவருடைய காலை தொட்டு கண்ணில் ஒத்துது. இவர் பதறி போய், அம்மா 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 எந்திரிமா, எங்க இதுல எல்லாம் இப்படி எல்லாம் காலில் விடக்கூடாது எந்திரிமா அப்படின்னு உடனே அப்படி அண்ணாந்து பார்த்துச்சு. அந்த அம்மாவை பார்த்துட்டு அசந்து போய் ஆச்சரியப்பட்டு போய், என்னம்மா நீங்களா அப்படின்ட்டு, லதா மங்கேஷ்கர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அந்த அம்மா. அவங்க காலத்துட்டு கண்ணில் ஒத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருந்தா வந்து இது பண்ணியிருக்கோம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இருக்கட்டும் நான் வந்தது இருக்கட்டும், பின்னால திரும்பி பாருங்க யார் வந்திருக்கான்னு. அப்படின்னு பார்த்தா அங்கே ரஃபி சார், முகமது ரஃபி, அந்த பாடல் பாடினவரே அவர் ரெண்டுல தான் பாடியிருக்காரு. பின்னால் நிக்கிறாரு, எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். உடனே ரஃபி சாப் அப்படின்ட்டு எங்க தாப்பினார் உட்கார்ந்து தான் பாடுவாங்க. அதனால எந்திரிச்சு அப்படி கட்டி பிடிச்ச உடனே அவர் ஹனிஃபா பாய் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு, பாய் சத்தியமா இந்த பாடலை இந்த பிச்சுல என்னால பாடவே முடியாது அப்படின்ட்டார். அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை வேணும். தன்னை விட மிஞ்சி பாடுறாருங்கிறத ஆன் ஸ்பாட் ஒத்துக்கிட்டு அவர்கிட்டயே அதை சொல்றாருன்னா அது பெரிய விஷயம். இதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாளையில நௌஷாத் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அப்பெல்லாம் கடிதம் தானே, அந்த கடிதத்துல ரஃபி சாஹிப் அவர்கள் ஒரு ஆளை பாராட்டுறது பெரிய விஷயம், அதுல ஒரு ஆளை அழுத்தமா ரெக்கமெண்ட் பண்றாருன்னா அது உலக அதிசயம். உங்க பாட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா ரஃபி சாஹிப் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். நீங்க உடனே புறப்பட்டு பம்பாய் வந்துருங்க, இனிமேல் இங்க உள்ள ஹிந்தி பாடல் ஹை பிச் பாடல் பூரா நீங்க தான் பாடுறீங்க அப்படின்ட்டாரு. மற்றவனா இருந்தா உள்ள எதையாவது வித்தாவது ஊர் போய் சேர்ந்துருப்பான், இல்லையா பம்பாய் போய் உட்காந்துருப்பான். ஆனா இவரு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட அழட்டிக்கலாம, ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா எங்களுடைய தமிழ்நாட்டுல கண்டசாலான்னு ஒரு அருமையான பாடகர் இருக்காரு, அவர் நிறைய தமிழ் பாடல்கள் பாடியிருக்காரு, ஆனா அவரு வேற்றுமொழியில உள்ளவர், தெலுங்கு பாடல் பாடிட்டு இருக்கிறவர். அவரு பாடும் பொழுது இந்த பாடல்லாம் தெலுங்கு வாசம் வீசும், அதாவது அந்த ஆக்சென்ட் இருக்கும். இப்ப நான் வந்து ஹிந்தி பாடல்கள் பாடினா அதுல தமிழ் ஆக்சென்ட் தான் இருக்கும், தமிழ் வாசம் தான் வீசும், எனவே நான் மொழியை நல்லா கத்துக்கிட்டு வேணா வரேனே அப்படின்னு ரொம்ப மனசு புண்படாத அளவுக்கு அழகா தட்டி கழிச்சுட்டாரு. அப்ப ஹிந்தி போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரமும் கூட இது வந்து பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். எனக்கு பேரே அவர் நௌஷாத் என்று வாழ்த்து தந்தி கொடுத்த பொழுதுதான் எனக்கு வந்து நௌஷாத் அலின்னு பேரை வச்சிருக்காங்க.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இஸ்லாமிய பாடகர் EM ஹனிஃபா நௌஷாத் அலி அவர்கள்.
கொண்ட கொள்கையை அவர் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவில்லை என்று கூறுகிறீர்கள்.
கொள்கைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கட்சியிலையும் சரி இஸ்லாமிய நேர்களையும் சரி கடைசி வரையும் கொள்கைகள் விடுபடாத அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்தார், கடைசி வரையும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவருடைய நெருக்கம் கலைஞர் பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணாவையெல்லாம் பல இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சவருங்க, பல இடங்கள்ல பேரறிஞர் அண்ணா அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இரண்டாவது, தன்னுடைய வாழ்நாளை 15,000 மேற்பட்ட மேடை கச்சேரிகள் செய்திருக்கிறார்கள், அது எந்த கலைஞரும் செய்யவில்லை என்பது ஆணித்தரமான உண்மை. 15,000 மேடை கச்சேரி, மேடை கச்சேரினா 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படி தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியை 15,000 கச்சேரிகளுக்கு மேலன்னா அது கின்னஸ் ரெக்கார்டு, அதை சரியா நாங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிறதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய மகோன்னதமான செயல். அவருக்கு அதை பத்தி ஒரு ஆர்வமே இல்லை. ஆர்வம் இல்லைன்னா இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கணும், ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும். பண்ணி ஆயிரக்கணக்கான பாடல்கள் நாங்க தேடுறோம், கிடைக்கல. இருக்கிற பாடல்கள் தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, பெரியார் காலத்துல இருந்து பாடியிருக்காருன்னா எவ்வளவு பாடல்கள் பாடியிருப்பார். அப்ப ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய வசதிகள் இல்லை, பதிவு செய்யக்கூடிய வசதிகள் இல்லைங்கிறதும் ஒரு உண்மை. அதையெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துல ஏதோ ஓரளவுக்கு ரெக்கார்டிங் பொசிஷன் வந்ததுக்கு பிறகு உள்ள பாடல்கள் தான் இப்ப உள்ளாவிச்சிருக்கு.
அப்படி நீங்கள் பாடிய பாடல்களிலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலின் சில வரிகளை எமது நேயர்களுக்காக பாடி காட்டுங்களேன்.
என்னுடைய தந்தையுடைய பாடல்கள் எந்த காலத்திலும் எப்பொழுதும் கேட்கக்கூடிய பாடல்கள் தான். அப்படி உள்ள பாடல்களில் பொதுவாக எல்லோரும் விரும்பி கேட்பது இறைவனிடம் கையேந்துங்கள். அது அல்லாமல் நீங்கள் இளையராஜா அவர்களை பற்றி கேட்டீர்கள். இளையராஜா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ராசையா என்ற பெயரிலே இருந்தார்கள், பாவலர் பிரதர்ஸ். அப்பொழுது என்னுடைய தந்தை அவர்கள் மேலவை உறுப்பினராக இருந்தார்கள், MLC, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். யாரோ ஒருத்தவங்க கதவை திட்டுறாங்க, நான் போய் யாருன்னு கேட்குறேன். ஐயா என் பேரு ராசையா, நான் ஐயாவை பார்க்கணும். அப்பா கிட்ட போனேன், அப்பாவும் என்ன ஏதுன்னு கேட்டு அதான் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்களே, அவங்கள அடுத்த நாள் வர சொன்னாங்க. வந்து தம்பி ஏற்கனவே அந்த பாடல் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு டியூன் போட்டுட்டோம், அதுக்கு வேணா நீங்க BGM வேணா வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் ஹார்மோனியம் தான், அதை எடுத்து கையில கொடுத்த உடனே வாசிச்ச விதமே விரல்ல வித்த காட்டிட்டாப்ல இளையராஜா அவர்கள். அதுல இருந்து என் தகப்பனார் என் பக்கம் திரும்பி, அவர் போனதுக்கு பிறகு, நௌஷாத், அந்த பையன் கையில உள்ள விரல்ல வித்தையை பாத்தியா? ஆமந்த அருமையா இருந்துச்சு, அவன் எங்கேயோ போயிருவாயா அப்படின்னாரு. உண்மையிலேயே அவர் எங்கேயோ போயிட்டாரு. இந்த பாடல், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபி இடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. சன்மார்க்கம் தந்த நபி, துன்மார்க்கம் வென்ற நபி, சாத்வீக மெஞ்ஞான பெருமான், கண்ணாடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி, கருணைக்கு பொருள் தந்த எம்மான், அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. மடமயம் இருள்வாக்கி, மதுவையும் விஷமாக்கி, மாந்தரின் நலம் காத்து பெருமான், மன்னாடு பெண்மதவை மகிழ்வோடு புதைத்திட்ட மாபாத செயல் தடுத்த எம்மான், அந்த மஹமூதை காண்பேனோ இந்நாள், அந்த மஹமூதை காண்பேனோ இந்நாள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு, சலாம் சொல்லு.
மிக அருமையாக பழைய நினைவுகளை மீட்டிருந்தீர்கள் ஐயா. உங்களது நேரத்திற்கும் உங்கள் கருத்துகளுக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. தந்த நபி, துன்மார்க்கம் வென்ற நபி, சாத்வீக மெஞ்ஞான பெருமான், தன்மார்க்கம் தந்த நபி, துன்மார்க்கம் வென்ற நபி, சாத்வீக மெஞ்ஞான பெருமான், கண்ணோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி, கருணைக்கு பொருள் தந்த எம்மான், அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள், அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள். கடக்கின்ற இறைவேதம் கனிவாயின் இருள் விண்ட பெருமான், கடல் காடு மலைப்பாறை கடக்கின்ற இறைவேதம் கனிவாயின் இருள் விண்ட பெருமான், கடல் போன்ற பகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான், பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள், பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு. இயம்பாத கடமேது இறையில்ல பாங்கோசை பெருமான், நாளும் அவர் நாமம் இயம்பாத கடமேது இறையில்ல பாங்கோசை பெருமான், கைலகம் கண்டொட்டு கனிகின்ற சரவாற்றில் கஸ்தூரி மனம் கமழும் எம்மான்,
அவரின் கருணைக்கு அழுகின்றேன் இன்னாள், அவரின் கருணைக்கு அழுகின்றேன் இன்னாள். செந்தல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு சலாம் சொல்லு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.